கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன்.
நேர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி.
காணாமற் போன மகன் ஓமை பொதுவாக ஊதாரி மகன் ஓமை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஓமையை ஊதாரி மகன் ஓமை என்று சொல்வதற்கு பதில் ஊதாரி தந்தை ஓமை என்று சொல்வதே பொருத்தமாக தெரிகின்றது. பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் வருங்காலத்திற்கு சேமித்து வைப்பதை பற்றி யோசிக்காமல் வீண் செலவு செய்யும் ஒருவரைத்தான் ஊதாரி என்று கூறுகின்றோம். தனக்கு கிடைத்த சொத்தை தாறுமாறாய் செலவு செய்த இளைய மகன் ஊதாரிதான். அதேபோல் வயது முதிர்ந்த காலத்தில் தன் பாதுகாப்பிற்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் சொத்தை பகிர்ந்தளித்த தந்தையும் ஊதாரிதானே. திரும்பி வந்த மகனை எவ்வித நிபந்தனையுமின்றி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தலைகால் புரியாமல் அவன் மீது அன்பு காட்டும் தந்தை ஒரு ஊதாரிதானே. மனம் திருந்தி வந்த மகன் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி செய்தபோது அதை இடைமறித்து ஒரு விழாவை துவக்கி வைத்த தந்தையை ஊதாரி தந்தை என்று அழைக்காமல் வேறு எவ்விதம் அழைப்பது?
நன்று தாயாக என காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே.
அன்பு இதயங்களே, ஜப்பான் நாட்டில் பணியாற்றி வரும் அருள்பணி வில்லியம் கிரிம் அவர்கள் ஞாயிறு மறைவுரைகளை வலைத்தளத்தில் வழங்கி வருபவர். இந்த ஞாயிறுக்கென அவர் வழங்கியுள்ள மறைவுரையில் ஊதாரி தந்தை ஓமையை புதிய கோணத்தில் சிந்திக்க தூண்டுகின்றார். தந்தையின் ஊதாரித்தனம் அவர் காட்டிய மன்னிப்பில் வெளிப்படுகிறது என்று அருள்பணி கிரிம் அவர்கள் கூறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறிய இளைய மகனை தந்தை எப்போது மன்னித்தார் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பின்வருமாறு அவர் விடையளிக்கின்றார்.
இளைய மகன் வேறொரு நாட்டில் பசியால் துடித்தபோது தந்தை அவரை மன்னித்தாரா? இல்லை, தன் மகனுக்கு என்ன நேர்ந்ததென்று தெரியாமல் அவர் தவித்தாரே தவிர அந்நேரத்தில் அவர் மன்னிக்கவில்லை.
பசியால் துடித்த மகன் மறுபடியும் தன் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன் என்று தீர்மானித்த போது அவருக்கு மன்னிப்பு கிடைத்ததா? இல்லை.
தந்தையிடம் திரும்பி வந்து தன் குற்றங்களை கூறிய போது மகன் மன்னிக்கப்பட்டாரா? இல்லை. மகன் சொல்ல வந்ததை தந்தை செவிமடுத்ததாகவே தெரியவில்லையே. விருந்துக்கு ஏற்பாடு செய்வதிலேயே அவரது முழு கவனமும் இருந்ததை தவிர மன்னிப்பை பற்றி அவர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை.
அவ்வாறெனில் எப்போது மன்னிப்பு வழங்கப்பட்டது? அன்பு இதயங்களே, இளைய மகன் வீட்டை விட்டு வெளியேறிய போதே அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அவரோடு சேர்ந்து தந்தையும் வீட்டை விட்டு வெளியேறி வாசலில் காத்து கிடந்தாரே, தன் சொத்தை மட்டுமல்லாமல் மன்னிப்பையும் வாரி வழங்கிய ஊதாரி தந்தையின் உச்சநிலை பாசம் அதுதான்.
அன்பு நெஞ்சங்களே, பாவம் ஒன்று நிகழும் வேளையிலேயே மனம் பதைவரைத்து மன்னிப்பை வழங்க விரைந்து வருபவர் நம் விண்ணக தந்தை என்பதை இயேசு இவ்வோமையில் சித்தரிக்கின்றார். மன்னிப்பு வழங்குவதில் மனம் தளராத விண்ணக தந்தையை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லி வரும் கருத்து இதோ.
மன்னிப்பு வழங்குவதில் தந்தையாம் இறைவன் எப்போதும் சலிப்படைவதே இல்லை. மன்னிப்பு கேட்பதில் நாம் தான் சலிப்படைந்து விடுகின்றோம். எனவே சலிப்பின்றி நம் தந்தையை அணுகிச் செல்ல துணிவோம்
என்று திருத்தந்தை அடிக்கடி கூறி வருகின்றார்.
தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே.
அன்பு நெஞ்சங்களே, காணாமற் போன மகன் ஓமையை இன்றைய சூழலில் பொருத்தி பார்க்கும் போது நெருடலான பல பிரச்சனைகள் நெஞ்சை சுடுகின்றன. இந்த பிரச்சனைகளில் ஒன்றை வெளிச்சம் போட்டு காட்ட ஒரு சிறு கதை உதவும். இலக்கியத்தில் நொபெல் பரிசு வென்ற அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதிய த கேபிட்டல் ஆப் த வேர்ல்ட் என்ற சிறுகதையில் இடம்பெறும் ஒரு நிகழ்வு இதோ.
ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த தந்தை ஒருவருக்கும் பாக்கோ என்ற அவரது டீனேஜ் மகனுக்கும் இடையே உறவு முறிந்தது. வீட்டை விட்டு வெளியேறிய பாக்கோவை தேடி அலைந்தார் தந்தை. இறுதியில் அவர் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மத்ரித் சென்று தேடினார். பல நாட்கள் தேடியவின் ஒரு நாள் செய்தித்தாளில் விளம்பரம் ஒன்று வெளியிட்டார். பாக்கோ, மொந்தானா ஹோட்டலில் என்னை சந்திக்கவா, உனக்காக நான் செவ்வாய் மதியம் அங்கு காத்திருப்பேன், அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிட்டன, இப்படிக்கு அப்பா என்ற வார்த்தைகள் அவ்விளம்பரத்தில் காணப்பட்டன. செவ்வாய் மதியம் மொண்டானா ஹோட்டலுக்கு சென்ற அப்பாவுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. 800க்கும் அதிகமான இளையோர் ஹோட்டலுக்கு முன் திரண்டிருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை வரவழைக்கப்பட்டது. பாக்கோ என்பது ஸ்பெயின் நாட்டில் பலரும் பயன்படுத்தும் ஒரு செல்ல பெயர். அங்கு வந்திருந்த அனைவருமே பாக்கோ என்ற பெயர் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவருமே அப்பாவுடன் ஏற்பட்ட மோதலில் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் தந்தையை எதிர்பார்த்து அங்கு காத்திருந்தனர் என்று ஹெமிங்வே அவர்கள் தன் சிறுகதையை முடித்துள்ளார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த கதைக்கு பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. இன்றும் நமது குடும்பங்களில் நிகழும் உறவு பிரச்சனைகளால் நகரங்களில் தொலைந்து போகும் எத்தனையோ இளையோரை குறித்து நாம் நன்கு அறிவோம். குடும்பங்களில் ஏற்படும் உறவு முறிவுகளால் வீட்டில் இருந்த வண்ணம் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போகும் மகன், மகள், பெற்றோர், கணவன், மனைவி, வயதான தாத்தா, பாட்டி என்று இந்த பட்டியல் மிக நீளமானது. அன்பர்களே, தவக்காலம் ஒப்புரவு. அன்பு இதயங்களே, உறவு முறிவு மட்டுமே ஒருவர் காணாமல் போவதற்கு காரணமல்ல என்பதை நமது ஊடகங்கள் தினமும் நமக்கு உணர்த்தி வருகின்றன. இலங்கை உள்நாட்டு போரினால் காணாமல் போனோரை உறவினர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் என்பது அண்மைய ஆண்டுகளில் ஊடகத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கும் ஒரு செய்திதானே.
போர்ச்சூழல், கடத்தல் போன்ற கொடிய காரணங்கள் ஏதுமின்றி காணாமற் போகும் பலரும் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன் ஊடகத்தில் வந்த மற்றொரு செய்தி இது. சிவம் சிங் என்ற 13 வயது சிறுவன் மாலையில் வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருந்தான். திடீரென எழுந்து, "அம்மா, நான் கடைக்கு போய் மிட்டாய் வாங்கிவிட்டு வந்து பிறகு வீட்டுப்பாடம் செய்கின்றேன்" என்று கூறியபடி தாயின் அனுமதிக்கு கூட காத்திருக்காமல் போனவன் தான். இன்னும் திரும்பவில்லை. இது நடந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. சிவம் சிங் பிறந்தபடியே விட்டுச் சென்ற பாட புத்தகங்களை அதே இடத்தில் காத்து வருகின்றனர் பெற்றோர். அப்புத்தகங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று அச்செய்தியில் கூறப்பட்டிருந்தது.
அன்பு இதயங்களே, சிவம் சிங் கடைக்கு போன வழியில் ஒரு விபத்தில் தன் உயிரை இழந்தான் என்ற செய்தியை இந்த பெற்றோர் கேட்டிருந்தாலும் பரவாயில்லையோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. மரணம் ஒரு பயங்கர இழப்பு என்றாலும் மகனுக்கு என்ன ஆயிற்று என்பதையாவது அந்த பெற்றோர் அறிந்திருப்பர் இல்லையா? இப்போதோ எவ்வித தகவலும் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த இளம் பெற்றோர் அனுபவிக்கும் நரக வேதனை மிக கொடியது.
அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மட்டும் 50,000-க்கும் அதிகமான குழந்தைகள் எவ்வித தடயமும் இன்றி காணாமல் போகின்றனர் என்றும், இவர்களில் பெரும்பாலானோர் பெண் குழந்தைகள் என்றும் கேள்விப்படுகின்றோம். ஐநா மனித உரிமைகள் அவை கூட்டத்தில் அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு தகவலின்படி பாலியல் வர்த்தகத்திற்கென 500,000 சிறுமியரையும் இளம் பெண்களையும் கடத்தி விலைவேசும் கும்பல்கள் 136 நாடுகளில் உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. இவை வெறும் எண்ணிக்கைகள் அல்ல. காணாமற் போன இப்பெண்கள் அவரவர் குடும்பங்களில் வேதனை நிறைந்த வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளனர் என்பதே உண்மை.
பிறப்பிலிருந்து பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டு மனித சமுதாயம் என்ற காட்டில் காணாமல் போகும் பெண்களை இறைவனின் திருமுன் கொணர்வோம். பாகிஸ்தானில் பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடிய இளம்பெண் மலாலா யூசுப் சாய் அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அடிப்படைவாதிகளால் குண்டடிப்பட்டும் இன்று உலக அரங்கில் தலைநிமிர்ந்து வாழும் இந்த இளம்பெண் தன்னை பற்றி கூறிய அற்புத சொற்களோடு நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
குண்டடிபட்ட பெண் என்று நினைவுகூறப்படுவதை நான் விரும்பவில்லை. எழுந்து நின்ற பெண் என்று நினைவுகூறப்படுவதையே நான் விரும்புகின்றேன்
என்பன இளம்பெண் மலாலாவின் நம்பிக்கையூட்டும் சொற்கள். காணாமல் போன மகனை விட திரும்பி வந்த மகனே உலக மக்களின் உள்ளங்களில் வாழ்கின்றார். அதேபோல் இவ்வுலகில் நசுக்கப்பட்டு காணாமல் போகும் பெண்கள் மீண்டும் எழுந்து நிற்பதை நாம் உலக மகளிர் நாளன்று கொண்டாடுவோம்.
தேவ
அவர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 31:6 திருவசனம். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கு பயனற்ற சிலைகள் என்று சொல்லப்படும் பொழுது அக்காலத்திலே கடவுளுடைய பெயரிலே பல சிலைகளை வடித்து வைத்திருந்தார்கள். அந்த உருவங்களிலே கடவுள் இருப்பதாக எண்ணி பலர் அதை நம்பினார்கள். ஆகவேதான் இங்கு சங்கீதக்காரர் கூறுகிறார், நான் அந்த பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுக்கிறேன். அதாவது நான் பயனற்ற விடயங்களில் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல முறைகளிலே கடவுளை மீறி பல விடயங்களிலே நாம் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். அதாவது முதலிடம் கொடுத்து விடுகிறோம். நம்பிக்கை வைக்கிறோம் என்று நான் இங்கு கூறும் பொழுது எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுகிறோம் நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று. ஆனால் பலர் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. அதுதான் முக்கிய நம்பிக்கை இடமாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய கடமைகளுக்கும் நம்முடைய வேலைகளுக்கும் அல்லது பணம் பொருள் என்றும் அல்லது மனிதர்கள் அல்லது இயற்கை அல்லது தொழில்நுட்பம் என்றும் கடவுளை விட அதற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நம்முடைய நம்பிக்கை அதிலேதான் இருக்கிறது என்பது அடையாளமாகும். அதையும் தாண்டி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன், கடவுளுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன், கடவுள் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன், கடவுள் சித்தத்தை மீறி நான் நடக்க விரும்பவில்லை, கடவுளுடைய விருப்பம் என்ன, இறை வசனம் என்ன சொல்லுகிறது, இறைவன் எனக்கு என்ன மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அதன்படிதான் நான் வாழ்வேன் என்று நாம் வரும்பொழுது அப்பொழுது கடவுள் முதலிடம் பெறுகிறார். ஆகவேதான் இந்த திருவசனத்திலே பார்க்கிறோம், பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும் பொழுது அவர் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றார். ஆனால் பலர் பயனற்ற நிலைகளிலே நம்பிக்கை வைத்திருந்தாலும் இந்த திருப்பாடல் ஆசிரியரோ கடவுள் மேலேதான் நம்பிக்கை வைக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனத்திலிருந்து நாமும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் படைத்தவர் முதலிடத்தில் இருக்கிறாரா அல்லது படைப்பு முதலிடத்தில் இருக்கிறதா? படைத்தவருக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா அல்லது படைப்புக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அதற்கே சிந்தித்து ஆண்டவரே நான் உம்மிலே நம்பிக்கை வைக்கிறேன், நீர்தாமே என்னை ஆசீர்வதியும் வழிநடத்தும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது இறைவன் படைப்பையே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்து விடுகிறார். சில நேரத்திலே நமக்கு ஆலயத்துக்கு செல்லுவதற்கோ செபிப்பதற்கோ நேரமில்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கடமைகள் அதிகமாக இருப்பதனாலே. இருப்பினும் நமக்கென்று நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது ஒரு நாளில் ஒரு கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி நாம் குடும்பமாக தனிமையாக இறைவனோடு உறவாடுவதற்கு இறைவனுக்கென்று நாம் நேரத்தை கொடுப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். பயனற்ற செயல்கள் அல்லது இறைவனுடைய படைப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை முழுமையை தர முடியாது. படைத்தவராகிய கடவுளால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையை தர முடிகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், நானோ நிறைவாழ்வு கொடுக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லி. ஆகவே அந்த இயேசு இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நிறைவாழ்வை தந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, படைப்பை விட படைத்தவர் நீர் மேலானவர். படைப்பை நாம் நம்பும் பொழுது தோற்று போகிறோம், வேதனை அடைகிறோம். ஆனால் படைத்தவராகிய உம்மை நம்பும் பொழுது நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நீர் இல்லாமையிலிருந்து இருக்கிறதை உண்டாக்குகிற கடவுள், தண்ணீரையே திராட்சை ரசமாக மாற்றிய கடவுள், கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொண்டு வருகிற கடவுள். படைப்பினால் செய்ய முடியாதது படைத்தவரால் தான் செய்ய முடியும் என்பதை இந்த விடயங்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தரலும். இவர்கள் வாழ்க்கையிலே படைப்பினால் முடியாததை படைத்தவராகிய நீர் செய்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொன்னாலும் வெள்ளியாலும் முடியாததை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்ய முடிந்தது என்று நாங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். அதுபோல இன்றைக்கும் இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே உம்முடைய திருநாமம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து விடுதலை வாழ்வுக்குள் வழிநடத்தி செல்லுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்றேன். இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்றேன். அந்த வார்த்தை
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசியரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5946-628-5945. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் 31:7 திருவசனம். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனத்திலே நாம் ரெண்டு விடயங்களை பார்க்கிறோம். ஒன்று, நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். ஏனென்றால் என்னுடைய துன்பத்தை நீர் பார்த்திருக்கிறீர், என்னுடைய இக்கட்டுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறதே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல முறைகளிலே துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனை அடைகிறோம், தனிமை உணர்வை அடைந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்முடைய துன்பத்தை, நம்முடைய இக்கட்டுகளை கேட்க, பார்க்க, அதிலே நம்மோடு கூட நடந்து வர, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்றுதான் பல முறைகளிலே நாம் வேதனை அடைகிறோம். ஆனால் கடவுளை நம்புகிற பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய துன்பத்தை அவர் பார்க்கிறார், நம்முடைய இக்கட்டுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மோடு இருக்கின்ற மக்கள் கூட நம்முடைய துன்பத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் போகலாம், நம்முடைய இக்கட்டுகளை அவர்களால் அறிய முடியாமல் போகலாம் என்றால் திருமறை கூறுகிறது, மனிதரால் முகத்தை தான் பார்க்க முடியுமாம், உள்ளத்தை பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் முகத்தை அல்ல, உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எப்பொழுது நாம் கடவுளிலே தங்கி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது பாருங்கள், நமக்குள்ளே உருவாகின்ற ஒரு வாழ்வு என்னவென்றால், நான் தனிமையானவன் அல்ல, எப்பொழுதும் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஒரு உன்னதமான உணர்வு இருப்பதை காண முடிகிறது. பல முறைகளிலே மக்கள் கேட்கிறார்கள், கடவுள் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார், அவரை காட்டுங்கள், அவரை பார்க்க முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். கடவுளை நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவின் மூலமாகத்தான் அனுபவிக்க முடியும். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறவின் மூலமாகத்தான் அனுபவிக்க முடிகிறது. எனக்குள்ளே இருக்கிற அறிவு எனக்குத்தான் தெரிகிறது, மற்றவருக்குள்ளே இருக்கிற அறிவு அவருக்குத்தான் தெரிகிறது. அதுபோல கடவுள் மேலே நானும் நீங்களும் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வழியாக நமக்குத்தான் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று தெரிகிறது. கடவுளோடு உறவு வைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், நம்மிடத்தில் இருக்கிற தனிமைகள் பயங்கள் நீங்கி எப்பொழுதும் எங்கள் அருகிலே எங்களோடு ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு மகாபெரிய ஒரு உணர்வு வந்து விடுகிறது. அதனாலே நமக்குள்ளே ஒரு உறுதியும் ஒரு தைரியமும் வந்து விடுகிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார், அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை வாழ வைப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது எப்படி ஒருவர் அருகிலே இருந்து நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தைரியம் வருகிறதோ, அதைவிட பன்மடங்கு தைரியம் கடவுள் நம்முடைய உள்ளத்திலே பேசும் பொழுது உண்டாகி விடுகிறது. ஆகவேதான் பாருங்கள், நாம் கடவுளோடு இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம், களி கூறுகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய துன்பத்தை பார்க்கிறார், நம்முடைய இக்கட்டுகளை அறிந்து கொள்கிறார், நம்முடைய துன்பத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், நம்முடைய இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட துன்பங்களோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இக்கட்டாக இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் நம்புகிற கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவரே, என்னை காண்கிற தெய்வமே, இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய கரங்களிலே நான் வருகிறேன், நீர்தாமே என் துன்பத்திலிருந்து விடுதலை தாரும், என் இக்கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் என்று அவரை நீங்கள் நம்பும் பொழுது, அவரை நோக்கி மன்றாடும் பொழுது கடவுள் உங்களை விடுதலையாக்கி வழி நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய துன்பத்தை பார்க்கிறீர், அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் இக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே யார் யார் என்னென்ன துன்பங்களிலே அகப்பட்டிருந்தாலும், எவ்வகையான இக்கட்டுகளிலே ஆண்டவரே கட்டப்பட்டிருந்தாலும், நீர்தாம இவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கி, இவருடைய இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, இவர்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com, www.wanpura.com. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் 31 8வது திருவசனம். எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை. அகன்ற இடத்தில் காலூன்றி நீர் வைத்தீர் என்று திருவசனம் சொல்லுகிறது. எதிரியின் கையில் நீர் என்னை விட்டுவிடவில்லை. இதற்கு முன்பு வந்த திருவசனங்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம், எதிரியின் இடத்தில் இருந்து, எதிரியின் வலையில் இருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவர் மன்றாடுகிறார். இந்த திருவசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எதிரியின் கையில் நீர் என்னை விட்டுவிடவில்லை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுது கடவுளை நம்புகிறோமோ அப்பொழுது நாம் கைவிடப்படுவதில்லை. அதைத்தான் திருமறையும் கூறுகிறது. சில நேரத்திலே நாம் கடவுளை நம்பும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பதை விட அதிக பாதகமாக வருவது போல நமக்கு தெரிகிறது. இருக்கின்ற துன்பத்தை விட அதிக துன்பங்கள் வருவது போல நமக்கு தெரிகிறது. இருப்பினும் பாருங்கள், அத்தனை துன்பங்களுக்கும் பின்னாலே கடவுள் நமக்கென்று ஒரு பெரிய வெற்றி வாழ்வை வைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. காயப்பட்ட புண்ணுக்கு மருந்து போடும் பொழுது இருப்பதை விட அதிகமாக அது நோகிறது. ஆனாலும் அந்த மருந்து அந்த காயத்தை ஆற்றி விடுவது போல நாம் துன்ப துயரங்களோடு கடவுளிடத்திலே வரும்பொழுது சில நேரத்திலே இருக்கின்ற துன்பத்தை விட அதிக துன்பங்கள் வருவது போல நமக்கு தெரியலாம். இருந்தாலும் கடவுள் அவரை அண்டி வருகிற மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எத்தனை மக்கள் துன்ப துயரங்களோடு இயேசுவை நம்பி வந்தார்கள், அத்தனை பேரையும் கடவுள் குணமாக்கினார், விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை எதிரியின் கையிலே விட்டுவிட மாட்டார். அவரை நம்புகிற உங்களை அவர் விடுதலையாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த திருவசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, அகன்ற இடத்தில் காலூன்றி வைத்தீரே, காலூன்றி நிற்க வைத்தீரே என்று கூறுகிறார். அது எதை காட்டுகிறது என்றால், அகன்ற இடம் என்று இங்கு திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறது எதுவென்றால், பிரச்சனைகள் இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு இடத்திலே நான் நிற்கும்படி நீர் செய்து விட்டீர், அதற்காக நன்றி என்று. அதுதான் அகன்ற இடம் என்று இங்கு கூறுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் நடந்து போகிற பாதை கருட முரடு நிறைந்ததாக, வேதனை துன்பம் நிறைந்ததாக, முட்களும் புதர்களும் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனாலும் கடவுள் அதிலேயே நீங்கள் வாழ்ந்து விடும்படி விட்டுவிட மாட்டார். ஒரு நாள் வரும், உங்களை அவர் தூக்கி எடுத்து சமாதானம் நிறைந்த, நிம்மதி நிறைந்த பாதையிலே வாழும்படி, நடந்து செல்லும்படி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடவுள் கலங்கின நீரை கொடுக்கிறவர் அல்ல, அவர் தெளிவான நீரை கொடுக்கிறவர். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தான் நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மை காணும் கடவுள், நம்மை நேசிக்கும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார், கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகிவிட மாட்டார். அது மட்டுமல்லாமல் நம்மை நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனத்தை விசுவாசியுங்கள். இந்த திருவசனத்தின்படி கடவுள் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ தாவீதை நீர்தாமே வெட்கப்பட்டு போக விடாமல், எதிரியின் கையிலே அவரை விட்டுவிடாமல் பாதுகாத்தது போல, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா இக்கட்டிலிருந்தும் நீர் விடுதலையாக்குவீராக. அகன்ற இடத்திலே இவர்கள் காலூன்றி நிற்கும்படி நீர் ஆசீர்வதித்தரலாம். இவர்கள் நடந்து வருகிற பாதைகள் ஆண்டவரே துன்பமும் வேதனையும் நிறைந்ததாக, ஆண்டவரே ஒரு கலங்கிய பாதையாக இருக்கலாம். இருந்தாலும் நீர்தாமே இப்பொழுதுமே நம்புகிற இந்த பிள்ளைகளை அத்தனை கலக்கத்திலிருந்தும், நோய்கள் கட்டுக்களில் இருந்தும், சிறை வாழ்வில் இருந்தும், புயலில் இருந்தும், கொந்தளிப்பில் இருந்தும் நீர் விடுதலையாக்கி அமைதியான சமாதானம் நிறைந்த பாதையிலே வழிநடத்தி வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பெற்றதும் சீடர் பாடம் கற்றதும் பாவி திருந்தி வாழ்ந்ததும் தேவன் வார்த்தை வலிமையே. குருடர் பார்வை பெற்றதும் சீடர் பாடம் கற்றதும் பாவி திருந்தி வாழ்ந்ததும் தேவன் வார்த்தை வலிமையே. ஆற்றும் கடலும் தணிந்ததும் பகிர்ந்து வாழ துணிந்ததும் அன்பின் ஆட்சி மலர்ந்ததும் வார்த்தையா அடியேன் கேட்கிறேன் பேசும் இயேசுவே. நீ இல்லாமல் என் இதயம் முழுமையாகுமா? நீ சொல்லாமல் இவ்வுலகம் அமைதி காணுமா?
நீர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com, www.wanpura.com. அன்பு நேயர்களே, எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734. அன்பு நேயர்களே, wanpura.com என்னும் இணையதளத்தின் மூலம் எமது வான்புரா இணையதள வானொலியை 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.
நம் ஒவ்வொருவரின் அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் இரக்கம் எவ்வாறு மிளிர்கின்றது என்று உரையாற்றுகின்றார் அருள்பணி அன்புநாதன் கப்புச்சின் துறவு சபை.
அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் இரக்கம். அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, இதயம் ததும்பும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எது வாழ்க்கை? ஆயிரம் ஆயிரம் அன்றாடங்களை உள்ளடக்கியதே நமது வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்விக்கு மட்டுமே நாம் எல்லோரும் 100 மதிப்பெண் பெற முடியும். காரணம், வாழ்க்கை குறித்த கூற்று அனுபவங்களால் மாறுபடுகிறது. தனி மனித சூழல்கள், அது தரும் பாடங்கள் ஆளுக்கால் வேறுபடுகிறது. வாழ்க்கை குறித்த எண்ணங்களை தனிப்பட்ட அனுபவ பின்புலங்கள் வித்தியாசப்படுத்துகிறது. இதுதான் வாழ்க்கை என சொல்வோர் யாரும் இல்லை. என் அனுபவத்தில் இது வாழ்க்கை என ஏறக்குறைய ஒரு உத்தேச பதிலைத்தான் நாம் எதிர்க்க முடியும். சரி, ஆயிரம் ஆயிரம் அனுபவங்களை உள்ளடக்கிய நமது அன்றாட வாழ்க்கையை எப்படி உணர்கிறோம்? இன்னும் சிறப்பாக கிறிஸ்தவ வாழ்வு குறித்த நம் புரிதல்கள் எப்படி உள்ளன? எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை ஒன்றே ஒன்றுதான். அது என்னவெனில், மனித வாழ்வின் பக்கங்கள் ஆனந்தங்களால் மட்டுமே அலங்கரிக்கப்படுவதில்லை, மாறாக ஆறுதல்களாலும் அழகாக்கப்படுகிறது. இயல்பாகவே அன்பை பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆறுதலை, உடனிருப்பை, இரக்கத்தை பெறுவது அபூர்வம். இரக்கம் எங்கிருந்தோ வருவதில்லை, மாறாக அன்பினால் ஊற்றெடுக்கிறது, சார்பு நிலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் இரக்கம் என்ற சிந்தனை விவிலியத்தின் பல பகுதிகளில் விரவியிருக்கிற உண்மை. விவிலிய நிகழ்வுகள் பல போதுமான சான்றை நமக்கு தருகின்றன. என் மக்களின் கூட்குரலை கேட்டோம், இறங்கி வந்தோம் என இறைவனின் பாதுகாப்பு குரலை மோயிசனிடம் ஆண்டவர் உரைக்கிறார். விடுதலை பயணத்தில் 13:13 சொற்றொடர் ஆண்டவரின் இரக்கம் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு நடத்தி சென்றது என்பதையும், ஆண்டவரின் இரக்கம் முடிவுறாது என்ற உறுதிமொழியை திருப்பாடல்களில் மட்டும் ஏறக்குறைய 136 முறை நாம் வாசிக்க முடியும். மேலும் திருப்பாடல் 147:11 சுற்றொடர் இறைத்தந்தை நம்பிக்கையும் இறைபயமும் உடையோருக்கு தன் இரக்கத்தை காட்டுகிறார் என்பதையும் அறிகிறோம். ஆக இறைவனின் இரக்கம் அப்போதைய தேவரி மட்டுமல்லாமல் எப்போதுமே ஒரு தொடர் மீட்பை தருகின்ற, ஒரு தொடர் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஆசிராகவே விவிலியம் நமக்கு எடுத்து எம்புகிறது. பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய வார்த்தை அன்றாட திருப்பலியின் தொடக்க வழிபாட்டு முகவரியில் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இரக்கமும் என்னாலும் உடனிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எனவே அவருடைய பிள்ளைகளும் அதே இரக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். இதை பழமொழிகளாகும் மூன்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் காணப்படும் இறைவனின் இரக்கத்திற்கான சான்றுகள் பல சூழல்களில் செயல்முறைப்படுத்தப்பட்டிருப்பதை நம் நம்பிக்கை அனுபவங்கள் மெய்ப்பிக்கின்றன. இறைவனின் இரக்கம் பெறுவதற்கு மட்டுமல்ல, மாறாக கொடுப்பதற்குமே என்பது நாம் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய உண்மை. ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே வாழ்த்தாக ஒட்டுமொத்த விவிலியத்தையும் எதிரொலிக்கிறார். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் இரக்கத்தை காண்பர் என்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தியில் காண்கிறோம். மற்ற இடத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தியிலும் தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆண்டவரின் இரக்கம் பெறுவதற்கு மட்டுமல்ல, கொடுப்பதற்குமே. இறைவனின் மக்கள் இனங்களை தாண்டி கனிவுடையவர்களாய் உள்ளனர் என்பதை பழமொழியாகவும் 12:10 நமக்கு உணர்த்துகிறது. இரக்கத்தை காட்ட நாம் இனங்களையோ மொழியையோ நாட்டையோ ஏன் மனிதர்களையே கூட சார்ந்திருக்க தேவையில்லை. எல்லை தாண்டி இருப்பதே இரக்கத்தின் சிறப்பு இயல்பு. உயிர்கள் எல்லாவற்றுக்குமே இரக்கம் தேவையாய் அமைகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கும், காக்கை குருவி எஞ்சாது என்று சொன்ன பாரதியினுடைய சொற்களும், சகோதரன் சூரியன் சகோதரி நிலா அன்னை பூமி என்று சொன்ன தூய பிரான்சிஸ்க அசிசியும் இரக்கத்தை எல்லை தாண்டி காட்டிய மனிதர்களாய் புனிதர்களாய் நமக்கு தெரிகிறார்கள். இந்த பின்னணியில் ஆண்டவரின் இரக்கம் திடீர் புதுமைகளால் மட்டுமல்ல, தினசரி திருப்திகளாலும் முழுமையாகிறது. இதையேதான் ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தில் காண்கிறோம். தன் ஜெபத்தில் ஆண்டவர் வாழ்க்கை முழுவதற்கான உணவை கேட்கவில்லை, மாறாக அன்றாட உணவை எமக்கு தாரும் என கேட்க கற்பிக்கிறார். ஆண்டவர் தன் வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்வியல் முழுவதுமே அவர் தன் இரக்கத்தை காட்டுகின்ற உண்மையான தோழராகவே விவிலியத்தில் நாம் உணர்கிறோம். வாழ்க்கையின் பல பகுதிகளில் நாம் திகைத்திருக்கிறோம், புரியாது தவித்திருக்கிறோம். இருப்பினும் நம்மை ஆறுதல் படுத்த நமது குடும்ப உறுப்பினர்கள், நல விரும்பிகள், வாழ்த்துவோர் என பல சூழல்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரின் இரக்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. தெருவரு சாதனங்கள், வழிபாட்டு கொண்டாட்டங்கள், தனிப்பட்ட ஜிப வேலைகள் என ஆன்மீக பின்னணியிலும், அங்கீகாரங்கள், பாசப்பொழுதுகள், நல பராமரிப்புகள், வாழ்க்கை தரும் சிந்தனை பொழிவுகள், நம் நலம் குறித்த விசாரிப்புகள், வாழ்த்துக்கள், இப்படி எத்தனையோ வாழ்வு நிகழ்வுகள் ஆண்டவரின் இரக்கத்தை அன்றாடம் அனுபவிக்கும் தருணங்கள். நம் தகுதியின்மையை தாண்டி இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்வை தொடர வைக்கிறார் என்பதே இறைவனுடைய இரக்கத்திற்கான மாபெரும் சாட்சியம். இதோ இந்த சிறப்புமிகு இறையிறக்க ஆண்டில், தாய் திருச்சபை தந்திருக்கும் மன்னிப்பு ஆண்டில் நம் வாழ்வை எந்த நற்குணங்களால் சுத்திகரிக்கப் போகிறோம்? இதோ இப்படி இருக்குமா நமது இதய குரல், இரக்கத்தின் இறைவா இறஞ்சுகிறேன், இடறிய பொழுதுக்காய் வருந்துகிறேன், கருணையின் இறைவா கலங்குகிறேன், கண்ணீரால் பாதத்தை கழுவுகிறேன், உள்ளத்தில் அன்பில்லை உலர்ந்திருந்தேன், உலகாலும் கனவிலே மிதந்திருந்தேன், அயலாரின் தேவையை அன்றாட சேவையை நான் மறந்தேன், பழி சொல்லும் கூட்டத்தில் பலந்தேடும் நாட்டத்தில் உடன் இருந்தேன், நீதியின் சார்பின்றி தனித்திருந்தேன், நியாயத்தின் குரலை மறுத்திருந்தேன், மதமென்னும் போதையில் மலிவான பார்வையில் வீழ்ந்திருந்தேன், இனமான வீரத்தை இழந்திருந்தேன், வருந்தி வருகின்றேன் வாழ்வை பெறுவதற்கு, திருந்தி வருகின்றேன் திருப்பம் பெறுவதற்கு. அன்பு நெஞ்சங்களை பெற்ற இரக்கங்களை மற்றவரோடு பகிர்வோம். வாழ்வினிமை நமதாகட்டும். மன்னிப்பு ஆண்டில் மகிழ்வோடு வாழ்வை தொடர்வோம். வாழ்த்துக்கள், நன்றிகள்.
அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் இரக்கம் என்ற தலைப்பில் நமக்கு உரை வழங்கியவர் அருள்பணி அன்புநாதன், கப்புச்சின் துறவு சபை.
நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளங்கள் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com அல்லது www.tamilgoodnews.com. சரி நேயர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.